We're going to look today at Matthew chapter 8.
இயேசு கற்பித்த அனைத்தும் இன்று நம்முடைய வேத பாடத்தை தொடர்ந்து இன்றைக்கு மத்தேயு 8 அதிகாரத்தை பார்க்க போகிறோம். நான் திரும்ப திரும்ப கூறி வருவது போல இந்த வேத பாடத்தை நாம் கற்பதனுடைய காரணம் என்னவென்றால், இயேசு தாம் பரமேறி சென்றதற்கு முன்பு தமது சீஷரிடம் பேசிய கடைசி வார்த்தைகளில், அவர்கள் சகல தேசத்திற்கும் சென்று அவர்களை சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அதற்கு பிறகு தங்களது எஞ்சியுள்ள பூலோக வாழ்க்கை முழுவதும் அவர்கள் இயேசு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதிக்க வேண்டும். மத்தேயு 28:20 என்று கூறினார். இயேசு கட்டளையிட்டு கற்பித்த எல்லா காரியங்களும் விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் வாழ்க்கை முழுவதுமாக பெரும்பாலும் வேதத்தை போதிக்கிற காரியத்திலே நாம் பார்க்கிறது என்னவென்றால், இயேசு கற்பித்த ஒரு சில பகுதிகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, எல்லாமே கற்றுக் கொடுக்கப்படுகிறது இல்லை. வேத வாக்கியங்கள் முழுவதுமாக நாம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக சுவிசேஷங்களிலே இயேசு கற்பித்ததை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மாத்திரமே, அதை பார்த்தால் படித்தால் மாத்திரமே, அவர் என்ன கற்பித்தார் போதித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த கட்டளைகளுக்கு நாமே கீழ்ப்படிய முடியும். நாம் கீழ்ப்படுகிறோம் என்பதை நிச்சயத்துக் கொண்டு மற்றவர்களுக்கும் போதிக்க முடியும். இப்பொழுது நாம் மத்தேயு 8 பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக 3 அதிகாரங்களை மலைப்பிரசங்கத்தினுடைய பகுதியாக பார்த்தோம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். மத்தேயு 8:1 அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். நாம் இயேசு கற்பித்த அனைத்தும் என்பதை நாம் யோசிக்கும் பொழுது, இயேசு வார்த்தைகளின் மூலமாக மாத்திரம் கற்பிக்கவில்லை, தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக, ஜனங்களோடு அவர் எப்படி தொடர்பு கொண்டார் என்பதன் மூலமாக, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னதன் மூலமாக, தம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, தன்னுடைய வார்த்தையின் மூலமாக மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் மூலமாகவும் அவர் கற்பித்தார். ஆகவே அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார், என்ன பேசினார், எப்படி தன்னுடைய ஊழியத்தை நடத்தினார் என்பதை எல்லாவற்றையும் நாம் பார்த்து அதே ஆவியிலே நாம் அவரை பின்பற்ற வேண்டும். உதாரணமாக இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு இந்த குஷ்டரோகியை சுகப்படுத்தின பொழுது, இது ஒரு மிக அற்புதமான ஒரு அற்புதம். அந்த குஷ்டரோகம் முற்றிலுமாக அவனை விட்டு நீங்கி போய்விடுகிறது. நீங்கள் குஷ்டரோகியை பார்த்திருப்பீர்கள் என்றால், அவர்களுடைய கைகள், முகங்கள், அதிலெல்லாம் சில உறுப்புகள் எல்லாம் உருவழிந்து போயிருக்கும். இது எல்லாம் மாறி குணமாகிறது. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் அது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கும் என்றால் ஜனங்கள் மிகவும் பரவசம் அடைவார்கள். அதை குறித்து எல்லாரிடத்திலும் போய் சொல்லுவார்கள். அவர்கள் அந்த மனிதன், சுகப்படுத்தின மனிதன் யார், என்னை சுகப்படுத்தின என்பதை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இப்படித்தான் இன்றைக்கு அநேக பிரசங்கியார்கள் கனத்தை தேடுகிறார்கள். குறிப்பாக குணமாக்கும் கூட்டங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த கரையங்களிலே அப்படித்தான், ஏதோ ஒரு சிறிய சுகம் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த பிரசங்கியார் மைக்கை பிடித்துக் கொண்டு முன் எல்லாருக்கும் நின்று, பாருங்கள் எப்படி சுகமாகிவிட்டது என்று சொல்லி தன்னுடைய கணத்தை தேடுகிறார்கள். கிறிஸ்துவிலே அது மிகவும் வித்தியாசமா இருக்கிறது காரியம். இயேசு தம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கற்பித்த அனைத்தும் நாம் பார்க்கும் பொழுது, அவர் தம்மிடத்திலிருந்து வெளிவந்த அந்த வல்லமை நிமித்தம் அவர் பரவசம் அடையாமல், அந்த மனுஷன், அந்த பாவப்பட்ட அந்த ஒரு குஷ்டரோகி சுஸ்தமடைந்தானே என்று குறித்து அவர் பரவசம் அடைந்தார். இதுதான், யாரோ ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்து அதை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். அவர் என்னாலே ஆசீர்வதிக்கப்பட்டார், என்னாலே குணமாக்கப்பட்டார், நான் தான் தேவன் பயன்படுத்தின ஒரு வழி என்று குறித்து பரவசம் அடையாமல் இருப்பது. கிறிஸ்தவ பிரசங்கியர்கள், கிறிஸ்தவ மிஷன் நிறுவனங்கள் எல்லாம் யாரையோ தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது, அவர்கள் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதற்காக அல்ல, நான் எங்கள் மூலமாகத்தான் அவர்களை ஆசீர்வதித்தார் என்ற ஒரு எண்ணம் கொள்கிறார்கள். அது கிறிஸ்துவுடைய ஆவியே அல்ல. நாம் எங்கெல்லாம் இப்படி பார்க்கிறோமோ அது பழைய ஆதாமுடைய அந்த குணம் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதிலிருந்து நம்மை நாம் கழுவாவிட்டால் நாம் கிறிஸ்துவை போல நாம் அதிகமாய் மாற முடியாது. இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாரு என்று சொன்னார். எப்பொழுதாவது எப்படிப்பட்டதான ஒரு கட்டளையை சுகமாக்குறவர்களிடத்திலிருந்து பிரசங்கியாரிலிருந்து யாருக்காவது நீங்கள் ஜபிக்கிறவர்களிடத்திலிருந்து அந்த நபர் ஜபித்து சுகமடைந்தால் அப்படிப்பட்ட ஒரு கட்டளையை கொடுக்கிறதை கேட்டிருக்கிறீர்களா? இன்னொரு காரியம் நாம் இங்கே பார்க்கிறோம், பழைய உடன்படிக்கை இயேசு போதித்த அந்த நாட்களிலே வழக்கத்தில் இருந்தபடினாலே, புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்படாதிருந்ததுனாலே இயேசுமே பழைய உடன்படிக்கை கீழாக தான் வாழ்ந்தார். அப்பொழுது அந்த குணமாக்கப்பட்ட அந்த குஷ்டரோகத்தை சொல்கிறார், நியாய பிரமாணத்தில் என்ன சொல்லியிருக்கிறது அதை போலவே நீ நடந்துகொள், மோசையின் கட்டளையிட்டபடி நீ ஆசானிடத்தில் போய் உன்னை காண்பி என்று கட்டளையிட்டார். இப்படி அநேக காரியங்களை இயேசு சுவிசேஷங்களிலே ஜனங்களுக்கு சொன்னார். அதை நாம் மறந்துவிடக்கூடிய ஒரு காரியத்தை, சில காரியங்களை ஏன் சொன்னார் என்றால் அவர்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழாக இருந்தார். உதாரணமாக பரிசேயர்களை நீங்கள் தசமபாகம் செலுத்த வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் உறுதலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் அவர்கள் கொடுத்தார்கள், தசமபாகம் கொடுத்தார்கள். ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தினுடைய கனமான காரியங்களையும் செய்ய வேண்டும், இதையும் விட்டுவிடாதிருக்க வேண்டும் சொன்னார். ஏனென்றால் அவர்கள் பிரமாணத்திற்கு கீழாக இருந்தார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையிலே தசமபாகம் கொடுப்பது அது ஒழிக்கப்பட்டு விட்டது. புதிய உடன்படிக்கையில் அப்படிப்பட்ட ஒரு கட்டளை எதுவும் இல்லை. அதே விதமாக நீங்கள் இப்பொழுது சுகமாக்கப்பட்டால் நீங்கள் ஆசனத்தில் போய் காண்ட தேவையில்லை. அதே போல தான் நியாயப்பிரமாணம் முடிந்துவிட்டது. இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு ஒரு நன்மையான காரியத்தை தான் அவர் விரும்புகிறார். அவன் கேட்கிறான், உனக்கு சித்தம் உண்டா, சித்தமானால் என்று கேட்கிறான். எனக்கு நிச்சயமாக சித்தம் உண்டு என்று சொல்கிறார். இது எப்படி நமக்கு பொருந்தும்? நமக்கு எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தேவை இருக்கிறது என்றால், ஆண்டவரே உமக்கு இந்த தேவையை சந்திக்க சித்தம் உண்டா என்று கேட்கும் பொழுது, ஆம் எனக்கு சித்தம் உண்டு என்று சொல்கிறார். புதிய உடன்படிக்கையிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சில நம்முடைய பிள்ளைகள் ஒரு பெரிய நன்மைக்காக சில உபத்திரவத்தை சந்திக்க அனுமதிக்கிறார். ஆகவே எல்லா விதமான வியாதியும் சுகமாக்கப்படுவதில்லை. உதாரணமாக பவுலுடைய மாம்சத்தில் கொடுக்கப்பட்ட முள், அந்த சுகவீனம் அவர்கள் நீக்கப்படவில்லை. தீமோத்தேயுடைய வயிற்று பிரச்சனை, 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் கடைசி வசனங்களிலே தீமோத்தேயு சுகமாக்கப்படவில்லை என்று பார்க்கிறோம். ஆகவே ஒரு பெரிய நன்மையை, சுகமாக்குதலை காட்டிலும் ஒரு மேலான ஒரு நன்மையை ஆண்டவர் விரும்புகிறார். அவங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு காரியத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். அதுதான் இன்றைக்கும் நடக்கிறது. உதாரணமாக இரத்த சாட்சியாக மறுக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். பழைய உடன்படிக்கையிலே தானியேல் சிங்க கெபியிலே போடப்பட்ட பொழுது சிங்கங்கள் அவனை தொட முடியவில்லை. அந்த இரவு முழுவதும் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே அந்த ரோம ஆம்பி தியேட்டர் என்று சொல்கிறதான அந்த அரங்கத்திலே கிறிஸ்தவர்கள் சிங்கங்களுக்கு இரையாக போடப்பட்ட பொழுது அவர்கள் அந்த சிங்கங்கள் தின்றுவிட்டன. அந்த நாட்களிலே இந்த தானியலுடைய நண்பர்கள் அக்கினியனாலே தொடப்படாமல் இருந்தார்கள். ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே கட்டையிலே மரக்கட்டையிலே வைத்து கிறிஸ்தவர்களை எரித்தார்கள். அது எரித்தது. ஆகவே புதிய உடன்படிக்கையிலே நாம் தேவனிடத்திலே தேவனுக்கு கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுகிறது மூலமாக ஒரு மேலான மகிமை உண்டாகிறது. ஒரு உபத்திரவத்தின் மூலமாக, ஒரு சுகமீனத்தின் மூலமாகவோ புதிய உடன்படிக்கையிலும் கூட, உதாரணமாக அப்போஸ்தலர் பேதுரு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் அற்புத விதமாக. பவுலும் பிலிப்பிய சிறைச்சாலையிலிருந்து இயற்கைக்க பார்ப்பிட்ட விதமாக விடுதலையாக்கப்பட்டார். அதே பவுல் ரோம சிறைச்சாலை இருந்தபொழுது அவர் விடுவிக்கப்படவில்லை. அவர் அங்கே பல சில வருடங்கள் அங்கே இருக்க வேண்டியிருந்தது. ஆகவே தேவனுடைய வழிகள் எப்பொழுதுமே ஒரே விதமாக இருப்பதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய நோக்கங்களை ஒரு மேலான நன்மைக்காக, நம்முடைய மேலான நன்மைக்காக, நம் மூலமாக ஆண்டவர் யாரை சந்திக்க வேண்டும் என்றுகிறாரோ அவர்களுடைய மேலான நன்மைக்காக சில காரியங்களை செய்யாமல் இருக்கிறார். பவுல் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டதனுடைய காரணம் ஒன்று இருக்கிறது, பிலிப்பிய சிறையிலிருந்து. ஆனால் ரோம சிறைச்சாலிருந்து அவர் விடுதலை ஆக்கப்படவில்லை. ஏனென்றால் அங்கே இருக்கிற ஜெயிலர்களுக்கு அவர் சாட்சி சொல்க வேண்டும், அப்பொழுது அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆகவே ஒரு மேலான நன்மைக்காக தான் தேவன் ஒரு காரியத்தை செய்தோ செய்யாமலோ இருக்கிறார். இது நமக்கு ஒரு இழப்பாளரை தர வேண்டும். ஆகவே இயேசு தம்மிடத்தில் வந்து எல்லாரையும் சுகமாக்கினார் என்று நாம் நினைக்கக்கூடாது. அது உண்மையாக, அது நிச்சயம் அல்ல, அது உண்மையாக அல்ல. அப்படி சொல்லுகிறவர்கள் அது சத்தியத்தை சொல்லுகிறதில்லை. நான் இதை சொல்லுகிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட தவறான உபதேசங்கள்லாம் இருக்கிறது கிறிஸ்தவத்திலே. இயேசு கற்பித்த அனைத்தையும் நாம் கற்க வேண்டும். அவர் கப்பர்நகூமில் பிரவேசித்த போது மத்தேயு 8:5-6 நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்று சொன்னார். இங்கே இந்த நூற்றுக்கு அதிபதியை குறித்த ஒரு மிக அற்புதமான காரியத்தை பார்க்கிறோம். இதை நினைவுகளில் கொள்ளுங்கள். அவன் ஒரு ரோம ராணுவ மனிதன், அவர் ஒருவேளை அவனுக்கு கீழாக 100 ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். ஒரு அதிகாரத்தை பிரயோகப்படுத்தின ஒரு மனுஷன். அவருடைய தாழ்மையை இங்கே பாருங்கள். அவர் இருந்த இடத்திலிருந்து பிரயாணப்பட்ட இயேசுவை சந்திக்க போகிறார். இதை சொல்வதற்காக, தன்னுடைய வேலைக்காரனை பற்றி சொல்வதற்காக அவ்வளவு தூரம் வியாதிப்பட்டு இருக்கிற அந்த வேலைக்காரனை பற்றி இயேசுவிட்ட சொல்ல அப்படி போகிறார். ஒரு ராணுவ அதிகாரி தன்னுடைய வீட்டில் இருக்கிறதான ஒரு வேலைக்காரனை குறித்து கரிசனை கொள்வது, இங்கே முதலாவது பார்க்க வேண்டிய காரியம் அவருடைய தாழ்மை. அவருடைய தாழ்மை இன்னும் அதிகமாக 8 பார்க்கிறோம். இயேசுக்கு பதிலளிக்கிறார், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறதுக்கு முன்பதாக அவருடைய தாழ்மையை பார்க்கும்படி நான் கேட்கிறேன். இயேசு உங்களையோ என்னையோ பார்த்து சொன்னால், நான் உங்கள் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்வார் என்று வைத்துக் கொள்வோம். நாம் என்ன சொல்லுவோம்? நிச்சயமாக வாரும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஆனால் இங்கே பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார் என்று, நிச்சயமாக கிறிஸ்து தன்னுடைய வீட்டுக்கு வருவதை அவன் விரும்பியிருப்பான், ஆனால் நான் பாத்திரன் அல்ல என்று சொல்கிறான். நீர் மிகவும் பரிசுத்தமானவராய் இருக்கிறீர். நான் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான நபரை என்னுடைய வீட்டிலே நான் ஏற்றுக்கொள்ள நான் பாத்திரன் அல்ல என்று சொல்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு தாழ்மைக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. அதற்கு பிறகு விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் இங்கே நில்லும், இங்கே நின்று ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான். ஏனென்றால் நானும் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். நான் ஒரு வேலைக்காரனை பார்த்து போ என்று சொன்னால் போகிறான், எந்த ஒரு தாமதம் இல்லாமல். நான் அதிகாரத்து கீழா இருந்து யாராவது என்னை போ சொன்னா நானும் போவேன் என்று சொல்கிறான். மற்றவருடைய வா என்றால் வருகிறான், வேலைக்காரன் இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். அங்கே ரெண்டு காரியங்களை அவன் உணர்கிறான். அவன் முழுவதுமாக எல்லா காரியங்களும் அறிந்து கொள்ளவில்லை என்றாலும், ராணுவ வீரர்கள் பொதுவாக மற்ற ராணுவ வீரர்களை அறிந்து கொள்வார்கள். எப்படி ஒரு மனிதன் நடக்கிறான், எப்படி நடந்து கொள்கிறான், அவன் அதை வைத்து ஒரு ராணுவ மனிதன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த 100 அதிபதி இயேசு கிறிஸ்து குறித்து எல்லாத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் முடியாவிட்டாலும், ஏதோ ஒரு காரியம் அவனை, இந்த நபர் ஏதோ ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்படுத்திருக்கிறார், அது என்னவென்று தெரியவில்லை, ஆனால் ஏதோ ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்படுத்திருக்கிறார் என்பதை அறிந்திருந்தார். அதனால் தான் சொல்லுகிறான், நானும் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். என்ன பொருள் அதற்கு? ஆண்டவரே, உண்மை போலவே நானும் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன் என்று சொல்கிறான். என்ன அதிகாரம் இயேசு கீழ்ப்பட்டிருந்தார் என்பதை அந்த ரோம போர்ச்சேவன் அறிந்து கொண்டான். ரோம 100 அதிபதி அவன் எதையும் தனக்கு பெரியதை செய்யாத ஒரு மனுஷனா இருக்கிறாரே என்பதை, ஏதோ ஒரு காரியத்தினாலே நடத்தப்படுகிற மனுஷனா இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான். பாருங்கள், அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. அதனால் தான் நானும் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன் என்று 9 வசனத்திலே சொல்கிறான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் அவன் இன்னொரு காரியம் அவன் உணர்ந்து கொண்ட காரியம் என்னவென்றால், அவர் அதிகாரத்தை கீழ்ப்பட்டவராக இருந்தும் மற்றவர்களுக்கு மீது அவருக்கு அதிகாரம் உள்ளது என்பதை அறிந்து கொண்டான். அவன் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து குறித்து அவன் கேள்விப்பட்டிருந்தான், வியாதிஸ்தரை சுலபமாக்குறதை குறித்து கேள்விப்பட்டிருந்தான். ஆகவே அவர் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவராக இருந்தபடினாலே அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அப்படிப்பட்ட பரலோகத்திலிருந்து ஒரு அதிகாரத்தினாலே அவர் நடத்தப்படுகிறபடினாலே இயேசு அந்த வியாதியஸ்தர் பக்கத்திலே நிற்க வேண்டியதில்லை. அநேக கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் அந்த வார்த்தையை அவர் பேசினால் அந்த நபர் சுகமடைவார் என்று அறிந்து கொண்டான். என்ன ஒரு விசுவாசம் பாருங்கள். அநேக சமயங்களிலே ஜனங்கள் ஒரு சுகவீனப்பட்ட ஒரு குழந்தையோ அல்லது நபரையோ இயேசு தொடும்படி கொண்டு வந்தார்கள். ஆனால் இங்கே ஒரு அற்புதமான காரியத்தை பார்க்கிறோம். ஒரு வேலைக்காரனை இவன் ஒரு ரதத்திலே கொண்டு வந்து கூட இயேசுடத்திலே காட்டியிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, நீர் என்னிடத்திற்கு வர வேண்டாம், என்னுடைய வீடு ஒருவேளை 5 தூரமாக இருக்கலாம், நான் கொண்டு வந்து விட முடியும், நீ வந்தால் அவன் என்னுடைய வேலைக்காரன் சொத்தமாவான், ஆனால் நீங்க வார்த்தை இங்கிருந்து பேசினாலே 5 தூரத்தில் இருக்க என்னுடைய வேலைக்காரன் சோமடைவான் சொன்னார். இயேசு இதை கேட்ட பொழுது அதை குறித்து ஆச்சரியப்பட்டார். வேத வாக்கியங்களிலே 2 இடத்திலே தான் இயேசு ஆச்சரியப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். இதை பார்ப்பது நமக்கு சுவாரஸ்யமா இருக்கிறது. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கும் பொழுது இயேசு ஆச்சரியப்படுகிறார். இதை கற்பனை செய்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவையே ஆச்சரியப்பட செய்கிறதான காரியத்தை பாருங்கள். இன்னொரு இடம் மார்க்கு 6 நாம் வாசிக்கிறோம். மார்க்கு 6:6 அவருடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டு, இந்த இரண்டு இடங்களிலே தான் வேத வாக்கியங்களை நாம் பார்க்கிறோம். இயேசு ஆச்சரியப்பட்டார் என்று எழுதியிருக்கிற காரியம். ஒரு இடத்திலே அவர் விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார், இன்னொரு இடத்திலே அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். அவர் அவிசுவாசம் எப்பொழுதுமே பரவசமடைய செய்கிறது ஆண்டவரே. அவிசுவாசத்தை பார்க்கும் பொழுது அவர் மிகவும் ஏமாற்றம் அடைகிறார். நாம் இங்கே பார்க்கிறோம், அவர் ஆச்சரியப்பட்டார். அவர் சொன்னார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர் ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதி, ஒரு ராணுவ மனுஷன், வேதத்தை வாசிக்காத ஒரு மனுஷன், மோசே குறித்து தீர்க்கதரிசி குறித்து அறியாதிருந்த ஒரு மனுஷன், இஸ்ரவேல் முழுவதிலும் வேத வாக்கியங்களை அறிந்த எல்லா கலா வித்துவான்களையும் பார்க்கும் பொழுது, அவர்கள் எல்லாம் ஒற்று பார்க்கும் பொழுது, இப்படி ஒன்றையுமே தெரியாத ஒரு நபர் அவ்வளவு விசுவாசம் உடையவர். உங்களையும் நீங்கள் வேதத்தை அதிகமாக வாசிக்கிறீர்கள், உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? இயேசு கற்பித்த அனைத்தையும் நாம் பார்க்கிறோமே, நாம் படிக்கிறோம். அதனாலே நாம் வேதத்தை அதிகமாக படித்து வாசிக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ள வேண்டி இருக்குமோ? நம்மிடத்திலே விசுவாசம் இல்லை என்பதை ஆண்டவர் பார்ப்பாரோ? தேவன் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறது காத்து நம்மை கடிந்து கொள்வாரா? இன்றைக்கும் சில கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு தேவன் எனக்கு உதவி செய்வார் என்ற விசுவாசம் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் பயப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள், பயமடைகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ஜனங்களிடத்தில் அதிகமான விசுவாசம் இருக்கிறது. உங்களை காட்டிலும் அதிகமாக நீங்க வேதத்தை வாசிக்கிற உங்களை காட்டிலும் அவர்களுக்கு அதிக விசுவாசம் இருக்கிறது. அவர் தொடர்ந்து சொல்கிறார், இதையெல்லாம் இயேசு கற்பித்த அனைத்தும் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தைகளை இயேசு சொன்ன காரியங்களை ஜாக்கிரதை எடுத்துக் கொள்வீர்கள் என்றால், ராஜ்யத்தின் புத்திரரோ 12வது வசனம், புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். சில ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள், அவர்கள் ஒருபோதும் புறம்பே தள்ளப்பட மாட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதுமே ராஜ்யத்தில் இருப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். இயேசு சொன்னதை கவனித்து பாருங்கள், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். ஏன் அவர்கள் அங்கே தள்ளப்படுகிறார்கள், அவருடைய பின்னணி என்ன? அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆனால் இந்த நபரோ, அவருக்கு விசுவாசம் இருக்கிற இந்த நபர், அவர் ராஜ்யத்தின் புத்திரர்கள் ஒருவர் அல்ல, ஆனால் கிழக்கில் இருந்தோ மேற்கில் இருந்தோ வருகிறார். பரலோக ராஜ்யத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற ராஜ்யத்தின் புத்திரரோடு உட்கார்ந்திருப்பார்கள், பந்தியிருப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் நரகத்திலே அழுகை பற்கடிப்பும் கொண்டிருப்பார்கள். இதை நாம் எப்படி நாம் புரிந்து கொள்வது? பெரும்பாலும் நமக்கு அதிகமாக வேதம் தெரிகிறபடினாலே, அதிக சத்தியத்தை நாம் மனதளவிலே அறிந்து கொண்டிருக்கிறபடினாலே, ஆண்டவர் நம்மோது மிகவும் சந்தோஷமா இருப்பார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி அதை பார்க்கறதில்ல, வேத அறிவை பார்க்கறதில்ல. இந்த வேத நூற்று கதிபதியத்திலிருந்து ரெண்டு முக்கியமான குணாதிசயங்கள், இயேசு பார்க்கிற குணாதிசயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒன்று தாழ்மை, இன்னொன்று விசுவாசம். அதோடு இன்னும் சேர்த்துக் கொள்ள முடியும் மற்றவர்களை குறித்த, ஏழைகளை குறித்த ஒரு கரிசனை. இந்த மூன்று காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த ரோம நூற்று கவிதி தன்னுடைய வேலைக்காரனை குறித்து கரிசனைப்படுகிறார். தாழ்மையான மனுஷன், கிறிஸ்து தன்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு தான் பாத்திரம் அல்ல என்பதை உணர்கிறார். இயேசு எதையும் செய்ய முடியும், எவ்வளவு தூரத்திலிருந்து செய்ய முடியும் என்ற ஒரு விசுவாசத்தை கொண்டிருந்தார். இதை நமக்கு நாமே ஒத்து பார்த்தால், இதே குணாதிசயங்கள் நாம் கொண்டிருக்க முடியும். அதுதான் இயேசு மெச்சிக்கொண்டார், குணாதிசயங்கள். இன்றைக்கும் இயேசு ஜனங்கள் மற்றவர்களை குறித்து கரிசனைப்படுகிறதை பார்த்தார் என்றால், சமுதாயத்திலே புறம்பே தள்ளப்பட்டவர்களுக்காக, சமுதாயத்திலே விளிம்பு நிலையில இருக்கிறவர்களுக்காக கரிசனை கொள்கிறவர்களை பார்க்கும் பொழுது, அந்த ராணுவ அதிகாரியைப் போல தாழ்மையை கொண்டிருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது, அவர்கள் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து கொள்கிறவர்களை பார்க்கும் பொழுது, ஆண்டோர் முன்பாக தமிழ் முகத்தை குழுதியில வைக்கிறவர்களை பார்த்தார். 5 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து மாத்திரமல்ல, பரலோகத்திலிருந்து மில்லியன் கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலிருந்தும் கிறிஸ்து ஒரு வார்த்தை இன்றைக்கு பேச முடியும் என்று விசுவாசிக்கிறவர்களை பார்த்தால் அவர் சந்தோஷம் அடைகிறார். மத்தேயு 13வது வசனம், பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடுவது என்றார். அந்த நாளிகளே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். இன்றைக்கு இங்கே இன்னொரு காரியத்தையும் பார்க்கிறோம். இந்த குணாதிசய இந்த காரியத்தை நாம் பழைய உடன்படிக்கையில் நாம் பார்க்கிறதே இல்லை. புதிய உடன்படிக்கையின் ஆரம்பத்திலிருந்து எப்பொழுதுமே விசுவாசத்தை மெச்சிக்கொண்டார். தம்முடைய முழு ஊழியத்திலேயும் எப்பொழுதெல்லாம் இயேசு விசுவாசத்தை பார்த்தாரோ அதை மிக அதிகமாக மெச்சிக்கொண்டார். விசுவாசத்தினாலே தான் ரட்சிப்பு வருகிறது. தேவனிடத்தில் தான் பெற்றுக்கொள்கிறோம். எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை ஒரு நபருக்கு மேற்பட்ட இடத்திலே ஆண்டவர் இதை சொன்னார், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. என்ன இயேசு கற்பித்தார்? நாம் பெரும்பாலும் தவறான ஒரு புரிந்து கொள்ளுதலை எடுத்துக்கொள்ள முடியும். நீங்கள் தீவிரமாக ஊக்கமாக விரும்பினதுபடி அல்ல, அல்லது நான் ஊக்கமாக உனக்கு என்று விரும்புகிறது படி அல்ல. சில சமயங்களிலே நான் ஊக்கமாக ஒரு காரியத்தை விரும்புகிறேன், நான் பெற்றுக்கொள்வேன் என்று நினைக்கிறோம். இல்லை, உங்களுடைய ஊக்கத்தின்படி நீங்கள் பெற்றுக்கொள்கிறதில்லை. தேவனும் நமக்கென்று ஊக்கமாக அநேக காரியங்களை விரும்புகிறார், ஆனால் நாம் அதை பெற்றுக் கொள்கிறதில்லை. ஏனென்றால் பிரமாணம் என்னவென்றால், உங்களுடைய தீவிரமான ஊக்கமான விருப்பத்தின்படியோ தேவனுடைய ஊக்கமான விருப்பத்தின்படியோ அல்ல. கோட்பாடு என்னவென்றால், நீ எவ்வளவு விசுவாசிக்கிறாய் என்பதை பொறுத்து. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. நாம் நம்முடைய விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாக பெற்றுக் கொள்கிறோம். அதனால்தான் நாம் ஒரு சில ஜனங்கள் அதிகமாக பெற்றுக் கொள்வதை பார்க்கிறோம், ஒரு சிலர் வேறு சிலர் கொஞ்சம் பெற்றுக் கொள்வதை பார்க்கிறோம். இது எப்படி இருக்கிறது என்றால், வெளியிலே மழை கனமாக பெய்து கொண்டிருக்கிறது. ஒரு நபர் ஒரு கப்பை வெளியிலே நீட்டுகிறார், இன்னொரு நபர் ஒரு பக்கெட்டை நீட்டுகிறார், இன்னொரு நபர் பெரிய அண்டாவை வைக்கிறார். அவர்கள் தண்ணீர் அளவு அவர்கள் பெருகிற தண்ணீர் அளவு வித்தியாசப்படுகிறது. இது தேவன் பாரபட்சம் உள்ளவராக இருக்கிறார் என்பதனால் அல்ல. அதே மழை நீர் தான் எல்லா இடத்திலும் பெய்கிறது, ஆனால் அந்த பாத்திரத்தினுடைய அளவு வித்தியாசமாயிருக்கிறது. அதுதான் எவ்வளவு ஒவ்வொரு நபரும் பெற்றுக் கொள்கிறான் என்பதை தீர்மானிக்கிறது. அதே போலத்தான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும், ஒரு கிறிஸ்தவனுக்கும் மற்றொரு கிறிஸ்தவனுக்கும் வித்தியாசத்தை பார்க்கிறீர்களா? அது ஏனென்றால் அந்த அதனுடைய விசுவாசத்தினுடைய வித்தியாசம் தான் காரணம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கிடவுது, விசுவாசத்தின்படிதான் கிடைக்கும் நம்முடைய விசுவாசம். இதையும் நான் சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய விசுவாசமானது தேவனுடைய இயேசுடைய வார்த்தையின்படி இருக்க வேண்டும். இயேசு பேசின வார்த்தையின் மேல் இருக்க வேண்டும். இங்கே சொன்னார், வேதம் சொல்லுகிறது விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி கிறிஸ்துவுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்கிறார். நானே என்னுடைய விசுவாசத்தை உண்டாக்குவதில்லை. இதுதான் அநேக கிறிஸ்தவர்களுடைய மதீனமாயிருக்கிறது. அவர்கள் விரும்பி பேராசை கொண்டு அநேக பூமிக்குரிய காரியங்களுக்காக பேராசை கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை தேவன் அதை தங்களுக்கு தர வேண்டும் என்று விசுவாசத்தை உற்பத்தி பண்ணுகிறதாக அவர் நினைத்துக் கொள்கிறார்கள். ரோமன் 10:17 மிக தெளிவாக சொல்லுகிறது, விசுவாசமானது கேள்வியினாலே தான் வரும், கேள்வி கிறிஸ்துவுடைய வார்த்தையினாலே தான் வரும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நிச்சயமான வார்த்தை. ஆபிரகாம் 100 வயது ஆன பொழுது குமாரனை பெற்றான். அது தன்னுடைய விசுவாசத்தை பிரயாசப்பட்டு பண்ணதினாலே வந்ததா? இல்லை, தேவன் தனக்கு ஒரு குமாரன் கிடைப்பான் என்று சொன்னதினாலே, அதன் மேலே தன்னுடைய விசுவாசத்தை ஆபிரகாம் வைத்ததினாலே அவனுக்கு அந்த வாக்குத்தம் நிறைவேறினது. அதே கோட்பாடுதான் இங்கே இருக்கிறது. நமக்கு விசுவாசம் வேண்டும், அந்த விசுவாசம் கிறிஸ்துவின் வார்த்தையின் மீது இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல விசுவாசமானது தாழ்மையோடு இணைந்துள்ளதா இருக்கிறது. உங்களுக்கு தாழ்மை இல்லை என்றால் உங்களுக்கு விசுவாசம் கொள்வது அது பெரிய அது கடினம். ஒரு தொடர்பு இருக்கிறது விசுவாசத்துக்கும் தாழ்மைக்கும். அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம், ஒரு இடத்திலே ஒரு ஸ்திரீ மத்தேயு 15 அதிகாரத்திலே கானானிய ஸ்திரீ குறித்து வாசிக்கிறோம். இயேசு அவளை சோதித்து பார்க்க விரும்பினார். நான் பிள்ளைகளுடைய அப்பத்தை உங்களுக்கு நியாயங்களுக்கு போடுவது தகுதி அல்ல என்று சொன்னார். அவள் அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டாள். சரி ஆண்டவரே, நான் ஒரு நாயை போல இருக்கலாம், நான் மேஜையிலிருந்து விழுகிற அந்த துணிக்கைகளை நான் எடுத்துக் கொள்ளக்கூடாதா என்று சொன்னார். அவள் விசுவாசம்படி அவள் பெற்றுக் கொண்டாள். அங்கேயும் நான் தாழ்மையை பார்க்கிறோம். ஒரு மேஜை கடையில் இருக்கிறதான நாயினுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்ட ஆண்டவரே நான் துணிக்கையை எடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னாலே அந்த அவளுக்கு விசுவாசம் இருந்தது, தாழ்மை இருந்தது. இந்த யூதர் அல்லாத ஜனங்களை அவருடைய விசுவாசத்துக்காக இயேசு மெச்சிக்கொண்டார். இன்னொரு காரியத்தையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த ரோம அதிகாரத்திலிருந்து நம்முடைய காரியத்தை நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கைக்கு பிரயோஜனமான காரியத்தை இந்த ரோம சேவத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம்.